SBS தமிழ். வணக்கம் திரு மதன்ராஜ்.
வணக்கம் செல்வி.
கட்டிட பொறியியலாளராகிய நீங்கள் இயற்கை அனர்த்தங்களில் தாக்குப்பிடிக்கக்கூடிய வீடுகளை குறைந்த செலவில் கட்டுக் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறீர்கள் இல்லையா? அந்த வகையில் ஃபானி புயல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்தியாவில் ஒடிசா மாநிலத்திற்கு பயணம் செய்துள்ளீர்கள். அதுவும் பைக்கில் 1800 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஒடிசாவிற்கு பயணித்துள்ளீர்கள். அதை பற்றி முதலில் சொல்லுங்களேன்.
இந்தியாவுக்கு புயலுங்கிறது ஒரு என்னைக்கும் பார்க்காத, மக்கள் பார்க்காத ஒரு பேரிடர். அது நான் ஒடிசான்னு மென்ஷன் கூட முதல்ல தமிழ்நாடுன்னு சொல்றதுதான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கஜாங்கிறது நிறைய பேர் மறந்துட்டாங்க. 6-7 மாசத்துக்கு முன்னாடி கஜா, அதுதான் என்னோட இந்த வேலைக்கு உண்டான துவக்க புள்ளியே. அந்த கஜா தான் என்ன பாதிப்பு ஏற்படுத்தது. நாகப்பட்டினம் தான் என்ன அங்க ஒடிசாக்கு போக வச்சது. ரயிலுக்கு பேரை வச்சதுன்னா கஜா டு ஃபனி அப்படின்னா நான் பேரை வச்சிருந்தேன். சரி, இங்க மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அங்கேயும் மக்கள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதே மாதிரி விஷயங்கள் தான் அங்கேயும் இருக்கும். அப்ப என்னோட உதவி அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கறனாலதான் அந்த ஒரு இதுதான் என்ன ட்ரிகர் பண்ணது, என்ன டிராவல் பண்ண வச்சது. எல்லாரும் என்ன கேட்கறது, ஏன் பைக்ல போனேன், ஏன் ட்ரெயின்ல போயிருக்கலாம், ஏன் பஸ்ல போயிருக்கலாம், ஏன் ஃபிளைட்ல போயிருக்கலாம், நிறைய பேர் எனக்கு கேள்வி கேட்கறது உண்டு. என்னன்னா நான் பைக்லன்னு நான் முடிவு பண்ண காரணம் என்னன்னா, June 3rd அந்த தகவலை கேட்ட உடனே நான் நாகப்பட்டினம் இருந்தேன். எனக்கு முதல் தோணுன்னே ஓ இதே விஷயம் அங்கே நடந்திருக்கு, நான் உடனே கிளம்பணும்னு முடிவு எடுத்தேன். ஐ எம் எ ரைடர், எனக்கு பைக் ரைட் ரொம்ப பண்ண பிடிக்கும். நான் பார்த்தப்ப எனக்கு எந்த ட்ரெயின்ஸ் எதுவும் கிடைக்கல, எதுவுமே எந்த மோடுமே இல்லை. சரி, பைக்ல கிளம்ப இன்ஸ்டண்டா எதுவுமே யோசிக்கல. தகவலை கேள்விப்பட்ட உடனே என்னோட டாக்குமெண்ட்ஸ், என்னோட அந்த வீட்டுக்குள்ளான மேப்பு, ஏன்னா அங்கே கரண்ட் கிடையாது, எந்த கம்யூனிகேஷன் கிடையாது எனக்கு தெரியும், எனக்கு யாரையும் தெரியவும் தெரியாது. எனக்கு உண்டான முக்கியமான வேணுங்கிற டாக்குமெண்ட், பேப்பர்ஸ் அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு தேவையான வரைபடங்கள், அதோட பிளான்ஸ், செக்ஷன், வீடியோஸ், என்னோட லேப்டாப்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு, ஸ்லீப்பிங் பேக் இன்க்ளூட் முத கொண்டு நான் எடுத்து பேக் பண்ணிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா 1800 கிலோமீட்டர்ல மொத்தம் பாத்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர். நான் சென்னையிலிருந்து போகல, ஆக்சுவலா சென்னையிலிருந்து உங்களுக்கு கிலோமீட்டர் கேட்டிருந்தார். நான் போனது நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் சென்னைக்கு 450 கிலோமீட்டர். எனக்கு அங்க யாரையும் தெரியாது எனக்கு, நான் ஒடிசால. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் மேஜிக். ஒன்னு முழுமையா நடக்கணும்னு நினைச்சு ஒரு வேலையில இறங்கணும்னா உங்களுக்கு எல்லாம் தானா தேடி வரும். சோ கிளம்பிட்டேன். நான் கிளம்பி நான் போற வழியிலேயே நான் எனக்கு உண்டான தேவைகளை நான் தேட ஆரம்பிச்சேன். போற வழியிலே அங்கங்க நிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ல போன் பண்ணி, யாராச்சும் ஒடிசால் தெரிஞ்சுருக்காங்களா, யாராச்சும் கான்டாக்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு என்னோட கான்டாக்ட்ல தேட ஆரம்பிச்சேன். சந்தியான்னு வருவீங்க, என்னால அவங்களை மறக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் என்னோட ப்ரொஃபனிங் அவங்க தான் உதவிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். முகத்து கூட பார்த்தது கிடையாது, யாருன்னு கூட அவங்க தெரியாது, பேரை தவிர. அவங்க தான் எனக்கு என்ன பண்ணாங்க, கூஞ்ச் அப்படின்னு ஒரு இந்தியாவில ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, அவரோட ஃபவுண்டரோட நம்பர் எனக்கு கிடைச்சது. அவர்கிட்ட நான் பேசி இதெல்லாம் சுரேஷ்ங்கிற ஒருத்தர் எனக்கு கான்டாக்ட் கிடைச்சது. அங்க கூஞ்ச் ஃபவுண்டேஷனோட அங்க ஒடிசா ரீஜனை பாத்துக்கிறவர் அந்த ஒரே ஒரு கான்டாக்ட் வச்சுட்டு நான் ஆன் தி வேல கேட்ச் பண்ணி நான் ஒடிசா போய் சேர்ந்தேன். இந்த 2 நாள் ஜெர்னில என்னோட பைக் வந்துட்டு சீஸ் ஆச்சு, என் பைக் நைட்ல அங்கே ரோட்ல போய் தூங்கிட்டு, இது மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி கடந்துதான் என்னால ஒடிசா போய் சேர முடிஞ்சது.
நீங்க ஒடிசா போய் சேர்ந்த பிறகு அங்கு நீங்க போனதற்கான அந்த பயன் உங்களுக்கு கிடைச்சதா? என்ன மாதிரியான செயற்திட்டங்களில் எல்லாம் அங்கு சென்ற பிறகு நீங்கள் ஈடுபட்டீர்கள்?
Version 3 தான் வந்துட்டு நான் சென்னை தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றதா டிசைன் பண்ணப்பட்டது. கம்ப்ளீட் ஹைபிரிட் டிசைன். ஆக்சுவலா என்னன்னா நான் அங்க போய் ரீச் ஆன உடனே நான் வடிவமைச்ச வீட்டோட தொகை பார்த்தீங்கன்னா 250,000 ரூபாய். இது கம்ப்ளீட் சோலார், எல்லாம் கம்ப்ளீட் மாடர்ன் ஸ்ட்ரக்சர். இந்த வீடு நார்மலா நம்ம கட்டணும்னா 15-20 லட்சம் ஆகும். நான் அது 250,000 குடிச்சிருக்கேன். ஆனா அந்த வீட்டையே ஒடிசா மாநிலத்துல இருக்கிறவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருந்தது. நாங்க போயிடணும்னா என்னால பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஏமாற்றம் இருந்தது. சரி, மக்களோட மக்களை நான் பயணம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒடிசா ஒவ்வொரு வில்லேஜுக்கு கூட போக ஆரம்பிச்சேன், மக்களை பார்க்க ஆரம்பிச்சேன், பேச ஆரம்பிச்சேன், அங்க என்னென்ன பிரச்சனை பார்த்தேன். சரி, உங்களுக்கு ஒரு வீடு பண்ணலாம், கம்மி செலவுல இருக்கிறத சேர்த்து பண்ண முடியுமான்னு. அப்பதான் சரி, உரையிலோட லோ இன்னும் எவ்வளவு கம்மியா குறைக்க முடியுங்கிறதெல்லாம் அதுல 5 மடங்கு குறைக்க முடியுமான்னு நான் ட்ரை பண்ணதுதான் உரையில் Version 2, அது சஸ்டைனபிள் ஸ்ட்ரக்சர். சோ அதை நான் மக்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். ஒரு சக்சஸ் ட்ரை பண்ணி பாக்கிட்டு அங்க ஆன் ஸ்பாட்லயே மக்களை திரட்டினேன். மக்களை வர சொன்ன, மக்கள் வந்தாங்க, எங்களோட கை இணைந்தாங்க, நாங்க பொருட்கள் எடுத்து சொன்னோம். ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல இடிஞ்சு விழுந்த மூங்கில் கோல், கயிறு, பழைய துணிங்க அதெல்லாம் எடுத்து சேகரிச்சு நாங்க எங்களோட அந்த உரையிலோட கம்மி பட்ஜெட் ஸ்ட்ரக்சர் ட்ரை பண்ணாங்க. எங்களால அதை கட்டி காட்ட முடிஞ்சது. மக்களுக்கு ரொம்ப விருப்பம் பிடிச்சிருந்தது. இப்படிதான் இந்த உரையில் Version 2 எனக்கு அங்க ஒடிசால உதயமானது. இப்படிதான்.
சரி, இப்ப நீங்க கட்டுகின்ற வீடுகளைத்தான் நீங்கள் உரையுள் என்று சொல்லுகிறீர்கள். இதில் வந்து நீங்க பல வேர்ஷன் இருப்பதாக சொல்லுகிறீர்கள். என்னுடைய முதலாவது கேள்வி என்னன்னா, எப்படி உங்களால குறைந்த செலவில் தரமான வீடு உங்களால் கட்டக்கூடியதாக இருக்கிறது? அதில் இருக்கின்ற ரகசியம் என்ன?
எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். வீடுங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா லக்ஸுரியான ஒரு ப்ராடக்ட். மொத்தத்துல காசு இருந்தா மட்டும்தான் வீடு கட்ட முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, பொருள் லோ காஸ்ட் ஹவுசிங்ற ஒரு மெத்தட் இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இந்தியாவில எஸ்பெஷலி லோ காஸ்ட் அப்படின்னாலே அது வந்துட்டு தரம் குறைஞ்சது அப்படிங்கிற இதுலதான் இருக்காங்க. நான் என்னோட நான் எப்பவுமே நான் லோ காஸ்ட் ஹவுசிங் நான் சொல்லவே மாட்டேன். நான் என்னோட ப்ராடக்ட்ஸுக்கு இது எல்லாமே லோ காஸ்ட் தான், ஆனா வந்து ப்ராடக்ட் லோ காஸ்ட் கிடையாது, இட்ஸ் அ லக்ஸுரி ஹவுஸ். நான் இந்த மக்களுக்கு வடிவமைக்கப்பட்ட வீடு எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள். இவங்களோட இந்த வீடு எப்படி உருவாங்கிறதுக்கு மூணு விஷயம் இருக்கு. ஒன்னு என்வரன்மெண்ட் கான்டெஸ்ட்னு சொல்லுவோம், கான்டெஸ்ட்னா சுத்தி சுற்றுச்சூழல். அதுக்கப்புறம் என்வரன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வெதர்ஸ் இதெல்லாமே வந்துடும், அதை பேஸ் பண்ணி. அப்புறம் கல்ச்சர், இது எல்லாமே பேஸ் பண்ண ஒரு வீடுங்கிறது அமையும். வீடுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில இருக்கும். சோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், இந்த மக்களுக்கு அது ஏற்றதா இருக்கணும். அவங்களோட வாழ்வியல் பாத்தீங்கன்னா 10x10 ஒரு ரூம்குள்ளதான், அதாவது 100 சதுரடிக்குள்ளதான் அவங்க மொத்த வாழ்வியல் நடக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தமிழ்நாட்டுல உணவு தான் அரிசி சாப்பிட சாப்பிட, அவங்களுக்கு போய் பீஸா கொடுத்தா அவங்களால சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் தான் நம்ம நாட்டுல இருக்கு. நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய ஆர்கிடெக்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஹவுஸ் லோ காஸ்ட் ஹவுசிங் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம், மார்க்கெட்ல யாரும் கட்டவே இல்லையே, யாரும் அஃபோர்ட் பண்ண முடியலையே. சோ ஒரு கண்டுபிடிப்புங்கிறது மக்களால ஏத்துக்கக்கூடிய நிலைமையில இருக்கணும். அதை கட்டணும்னா பொருள் தேவை, அதாவது பொருள் தேவை முக்கியமான விஷயம், பொருள் அது உடனடியே கிடைக்கணும். சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த உரையை மார்க் பண்ணணும். அதுதான் மெட்டீரியல் பேல், ஆர்கிடெக்சர் மெட்டீரியல் பேலன்ஸ் சொல்லுவோம். அதாவது என்னென்ன மெட்டீரியல் வச்சு இந்த வீட்டை கட்ட போறோம், உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. நான் இந்த வீடு உருவாக்குறப்ப குறைஞ்சபட்ச மெட்டீரியல், அதாவது மினிமம் பாத்தீங்கன்னா 3-5 வகையான பொருட்கள் தான் இந்த வீட்டுக்கு தேவை. அதே மாதிரி இந்த பொருட்களை எங்கேயும் கிடைக்கிற அளவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் வேர்ல்டு போனீங்கன்னா கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு மட்டுமே இந்த வீடு டிசைன் பண்ணப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டுபிடிப்ப அதிக பக்கமா டெக்னிக்கலா போகக்கூடாது. அதாவது இப்ப என்னன்னா ஒரு கண்டுபிடிப்பாளர் வந்துட்டு நிறைய டெக்னிக்கல் டைம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கண்டுபிடிச்சிட்டாருன்னா அது பொதுமக்கள்கிட்ட போறப்ப அவங்களுக்கு புரியாது. நான் போய் அங்க இருந்து கட்டினா மட்டும்தான் முடியும், நான் அது வேணாம்னு நினைச்சேன். ஒரு வீடுன்னு தெரியாத ஒரு மக்களுக்கு கூட இதை கட்ட தெரியணும், அவன் நான் இல்லைன்னா கூட அங்க கட்டணுங்க வடிவமைப்பு உருவாக்குறேன். அப்படிதான் இந்த உரையில் உருவானது.
சரி, இப்போ உங்களுடைய இந்த கண்டுபிடிப்பிற்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது? அது மட்டுமல்ல, இதில் நீங்கள் எதிர்நோக்குகின்ற சவால் என்ன, அதையும் சொல்லுங்களேன்.
இதுல சவால் வந்து ரொம்ப பெருசாவே இருக்கு. என்ன எனக்கு என்ன மிகப்பெரிய சவால் அப்படின்னா, இந்த எப்பயுமே இது மாதிரி விஷயங்கள்ல நான் சொன்ன மாதிரிதான், இந்த என்ஜிஓஸ் எல்லாருமே நல்ல மனிதர்கள் கொண்ட குழுவா தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க டெக்னிக்கல் பர்சன்ஸ் கிடையாது, அதுதான் இங்க பிரச்சனை. அவங்களால ஒரு உணவு உடை இதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியல, ஒரு டெக்னிக்கலா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்ல வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சொசைட்டியோ இல்ல வாட்டர் மேடம் இன்ஸ்டன்டா ஒரு டாய்லெட் இது மாதிரி கொடுக்கணும் அவங்களால முடியாது. அவங்களுக்கு பண்ண ஆசை, ஆனா அவங்களால இயலாமை பண்ண முடியும். நான் போயிட்டு நான் பர்சனலா ஒடிசால பார்த்து பாத்துலாம், அவங்க என்கிட்ட சொன்ன விஷயமா எல்லா என்ஜிஓ சொன்னா அதுதான், மதன் என்னால உணவு கொடுக்க எல்லாம் கொடுக்க முடியுது, ஆனா ஒரு வீடுங்கிற அமைப்பு உங்களுக்கு ஆசையா இருக்கா நான் எப்படி பண்ணுன்னு தெரியலங்கிறதான். அப்பதான் எனக்கு வந்துட்டு ஒரு தோணுது, ஏன் வந்துட்டு ஒரு அமைப்பு நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது, ஒரு ஆர்கிடெக்ட்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் ஒரு இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாகி இது மாதிரி சமயங்களை ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நான் அங்க போய் ஃபேஸ் பண்ணப்ப என்னன்னா, நான் இதை சொன்னப்ப யாருக்கும் புரியவும் இல்லை. நான் இன்னமும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடு எல்லாம் உருவாக்கிட்டேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில போயிட்டு இதை நான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சேன். ஆனா என்னால பாத்தீங்கன்னா இன்னும் வீடுகளை அங்க கட்டி கொடுக்க எனக்கு ஒரு மினிமம் 1000 வீடுகளை கட்டிடணுங்கிறது என்னோட ஆசை. ஆனா இதுக்குள்ள ஃபண்டு பாத்தீங்கன்னா என்னால ரைஸ் பண்ண, நான் ரைஸ் பண்ணிட்டேன், இன்னும் யாருக்குமே இது புரியல, யாரும் ஃபண்ட் பண்றதுன்னு யாரும் ரெடியாவும் இல்ல. நாங்க இப்ப கிரவுண்ட் ஃபண்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த ஒரிசா ப்ராஜெக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நாங்க கிரவுட் ஃபண்டிங் நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். எங்களுக்கு அதுக்கு நாங்க ஓபன் பண்ணி எங்களுக்கு 10,000 ரூபாய் இன்னும் வந்து எங்களுக்கு சேரல. எங்களுக்கு யாராவது இதை கேட்டு எங்களுக்கு அதுக்கு ஃபண்ட் பண்ணவோ ஸ்பான்சரிங் பண்ணவோ யாராவது முன் வந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எனக்கு உலக அளவுல பாராட்டுகள் வந்துகிட்டே இருக்கு, ஆனா வெறும் பாராட்டுகளை வச்சுட்டு என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதுக்கு ஃபண்ட்னு ஒரு விஷயம் வேணும், மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு, ஆனா எனக்கு என்னன்னா சப்போர்ட் நான் தேவைப்படுறேன். சப்போர்ட் நான் கேட்கறேன், எனக்கு சப்போர்ட் தான் வேணும்னு நினைக்கிறேன். சிங் அலைவரிசையில வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு நிறைய பேர், அவங்களும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே டிஜிட்டல் மீடியால வந்த விஷயங்கள், ஒரு நியூஸ் பேப்பர்லயோ ஒரு நியூஸ் சேனல்லயோ வந்ததுன்னா நாலுப்பட்ட மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வந்து நாடி வந்திருப்பாங்க, எனக்கு உதவிகளும் கீழே கிடைச்சிருக்கும். சோ இதை போய் சேர்ந்தே பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மீடியா யூஸ் பண்ணி மட்டுமே போய் சேர்ந்தனால மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல விஷயமே. மக்களுக்கு எப்பயுமே என்ன வேணும்னு தெரியாது, ஆனா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது நம்ம தெளிவா அவங்களுக்கு போய் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவங்க அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கு நம்ம சப்போர்ட்ல பண்ண ஆரம்பிப்பாங்க.
சரி, நீங்க கஜா புயலில் நீங்கள் ஆற்றிய பணி என்ன, அதை சொல்லுங்களேன்.
ஆக்சுவலா எனக்கு கஜா புயல துவக்கமா இருந்தது, எனக்கு அது ஒரு பிராக்டிக்கல் பீரியட் மாதிரி தோணுச்சு. எனக்கு நான் அந்த கஜா புயல் ஏற்பட்ட பீரியட்ல ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு ஒரு கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒரு வீடு வேணும் குறைந்த வாழ்க்கையில ஒரு வீடு வேணும் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு 300க்கும் மேற்பட்ட நிறைய பேர் அதை பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. ஆனா எல்லாரும் ஒரு ஐடியாவோட வந்திருந்தாங்க, ஐடியானா தேங்காய் நாரை வச்சு பண்ணலாம், லைமை வச்சு பண்ணலாம், சுண்ணாம்பு கலவை கற்களை வச்சு பண்ணலாம், ஒரு அவங்களோட பேச்சு வழக்குல தான் வந்தாங்க. யாருக்கிட்டையுமே ஒரு டாக்குமெண்டடா வரல. ஆனா நான் போனப்ப என்ன பண்ண, நான் ஒர்க் பண்ணிட்டு நான் ஒரு நான் அவங்கள்ட்ட அவங்கள நாடும் போது ப்ராப்பரான வீடியோ, ப்ராப்பரான பிளான்ஸ், ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ஸ், டீடைல்ஸ், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அதோட எக்ஸிகூஷன் ஸ்ட்ராட்டஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் அவங்கள்ட்ட நான் சப்மிட் பண்ண அவங்க ப்ரெசென்ட் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இதுல கலர்க்குரிய விஷயம் என்னன்னா, அதை அவங்க பயன்படுத்தி அவங்க க்ரௌட் ஃபண்டிங் பண்ணிக்கிட்டாங்களே தவிர அதை அவங்க வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டாடல. அது மிகப்பெரிய எனக்கு ஏமாற்றம்.
ஆகவே கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் காண்பித்த அந்த குறைந்த செலவிலான தரமான வீடுகள் கட்டி கொடுக்கப்படவில்லை.
ஆமா, என்னோட முதல் ஏமாற்றம் அதுதான். சரி, அவங்கதான் இப்படி ஏமாற்றம், என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வகையா சரி வேற யாராச்சும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு செயல்னு ஒரு அமைப்பை நான் நாடி வந்தாங்க. அவங்க மூலயமா தான் இப்ப கடத்தி இந்த லாஸ்ட் மந்த்ல இருந்து நாங்க இப்ப வந்து நாகப்பட்ட நேரத்துல இந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான அடிக்கல் நாட்டு விழா முடிஞ்சு இப்ப நாங்க அங்க ஒரு ஆபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதிகபட்சம் அடுத்த மாதத்துல இருந்து எங்களோட வீடு அங்க உரையிலோட வெர்ஷன் 3 நாங்க அங்க கட்ட ஆரம்பிச்சிருவோம்.
இப்போ இதுல மூணு வெர்ஷன் சொல்றீங்க இல்லையா, உரையுள்ள, அதாவது வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3. என்ன வித்தியாசங்கள் இந்த வெர்ஷன்ல?
ஆக்சுவலா வெர்ஷன் 1ங்கிறது நான் இந்த ப்ராடக்ட பண்றதுக்கு உண்டான ஆரம்பிச்ச ஒரு முதல் முறை. அது வந்துட்டு எக்ஸிபிஷன் மெத்தடுக்கு நான் கொண்டு வரல. வெர்ஷன் 3 தான் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹைபிரிட் மெத்தட் சொல்லிச்சு மை ஓன் டெக்னாலஜி. என்னன்னா, இது பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மெட்டீரியல், அதாவது மார்க்கெட்ல இருக்கிற அவைலபிளா ஈஸியா கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு உருவாக்கப்பட்டதான் வெர்ஷன். இது முழுக்க முழுக்க ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம், அதாவது மாடர்ன் ஸ்ட்ரக்சர், ஸ்டீலு, பிளாஸ்டர் போர்ட்ஸ், சாண்ட்விச் போர்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறைஞ்ச பக்கம் சிமெண்ட், அதுக்கு சோலார் எனர்ஜி. இதுக்கு வந்துட்டு நம்ம வெளியே இருந்து எந்த பவருமே நம்ம இதுக்கு சோர்ஸ் பண்ண போறது இல்லை. இது எல்லாமே நம்ம சூரிய சக்தி இயங்கக்கூடிய வீடு. அதே மாதிரி இதோட காற்றோட்ட வசதிகள் எல்லாமே பார்த்தோம்னா தானா நடக்குது. அதாவது கைனடிக் எனர்ஜி, மெக்கானிக் எனர்ஜி ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, இப்ப நீங்க ஜன்னலை திறந்தீங்கன்னா அது உங்களோட ஒரு கைனடிக் எனர்ஜி. அந்த ஜன்னலையே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இயக்குனீங்கன்னா அது மெக்கானிக் எனர்ஜி. ஆனா இந்த வீடு நான் உருவாக்கப்பட்டதெல்லாம் முழுக்க முழுக்க மனித செயல்பாடுகளோ இல்ல மெக்கானிக்கல் செயல்பாடுகளோ எதுவுமே இல்லாம தானா இயங்கக்கூடிய வீடு. ஒரு உங்களுக்கு வெளியே வெப்ப வெப்பம் ஒரு 30 டிகிரி வெளியே இருக்கு அப்படின்னா இந்த வீடு தன்னைத்தானே குளிர்விச்சுக்கும். காற்று உள்ள பற்றாக்குறையா இருந்ததுன்னா அந்த காற்று தேவையான காற்றை வெளியே இருந்தா அந்த வீடு தானாவே உள்ள இழுத்துக்கூடிய சக்தியில இந்த வீடை வடிவமைச்சிருக்கேன். இதுக்கு நான் வந்துட்டு நான் ஒரு பெரிய சயின்டிபிக்ல உள்ள கொடுத்துருக்கேன்னு நான் தெரியாது. சயின்ஸ்ல வந்துட்டு நாங்க பயன்படுத்துறோம். ஆர்கிடெக்சர்ல உங்களால ஒரு காற்ற சக்திகளை உங்களால பயன்படுத்த முடியும். அதை டிவியேட் பண்ண முடியும், சேனல் பண்ண முடியும். சொல்ல போனா ஒரு காற்று எந்த வகையில போனா உங்களுக்கு நல்லா இருக்கும், எவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருந்தா சரியா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அப்புறம் லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் விஷயம்லாம் இருக்கு நம்ம சுத்தி, அதெல்லாம் எப்படி டெக்னிக்கலா யூஸ் பண்ண முடியுங்கிற முறைகளை பயன்படுத்தி இந்த வீட்டை உருவாக்கியிருக்கேன். இந்த வீட்டுல இருந்து வெளியேற தண்ணி சாக்கடையில விடாம இந்த வீட்டை சுத்தியே பாத்தீங்கன்னா விட்டுருக்கும். இந்த வீடு சுத்தி இருக்க தண்ணி வெறும் தண்ணியா தேங்காம அங்க செடிகள், அதாவது மதர் பிரீடுன்னு சொல்லுவோம், அதாவது வீட்டுக்கு தேவையான தக்காளி, வெண்டைக்காய், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிள்ளை, வாழைமரம், இது மாதிரி விஷயங்கள் இந்த வீட்டுக்கு பவுண்டரியில வச்சிருக்கோம். இந்த தண்ணி எல்லாமே அங்கேயே சப்ளை ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த காற்றும் பாத்தீங்கன்னா இந்த செடிகள் இருக்கிற வழியா தான் வீட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிக்கும். அப்ப வெளியே ஒரு 30 டிகிரி சூழ்நிலை இருக்குன்னா இந்த ஈரப்பதமும் இந்த செடிகளுக்கு நடுவ பூந்து அந்த காற்று உள்ள வரப்ப உங்களுக்கு 2-3 டிகிரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குளிர் வலிக்கு போறோம். சோ உங்களுக்கு ஃபேன் தேவைப்படாது, ஏசி தேவைப்படாது. அது மாதிரி விஷயத்த நாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வீடுகளை நிறைய ஆட் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கல் ஃபார்ம்ல கொடுத்துருப்போம். இது வந்து ட்ரையாங்கல பாத்தீங்கன்னா குளோபல் ஷேப்னு சொல்லுவாங்க, இப்ப யூனிவர்சல் ஷேப்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி சேவிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி எல்லாமே இருக்கு. நம்மளோட ஆதி காலத்து வீடு பாத்தீங்கன்னா எல்லாமே மாதிரியா இருந்தா கூட பாத்தீங்கன்னா மேல ஓடுதான் போட்டிருப்பாங்க. காரணம் என்னன்னா அதோட காற்றோட்ட வழிமுறை ஈஸியா கொண்டு போறதுக்காக நான் அதே மெத்தட இங்கேயும் பயன்படுத்திருக்கேன். சோ இது மாதிரி ஃபியூச்சர்ங்களை பயன்படுத்தி இந்த வீடோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே உருவாக்கப்பட்டதான் வெர்ஷன் 3. இதோட குறைஞ்சபட்ச செலவுல தான் மாடர்ன் மெட்டீரியல்ஸ் இல்லாம அவைலபிள் மெட்டீரியல்ஸ், அதாவது பேம்பு ஷீட்டு, அதுக்கப்புறம் மணல், மண்ணு, குறைஞ்சபட்ச சிமெண்ட், அப்புறம் மூங்கில், இது மாதிரி விஷயங்களை உருவாக்கப்பட்டதுதான் வெர்ஷன் 2.
மிக்க நன்றி மதன்ராஜ் அவர்களே. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற்று நீங்கள் மென்மேலும் உயர SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.